ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி விங்கரிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாயின்ற குடரே பிள்ளைகளாய் மாற்றாருக்கு வரிதுரைந்தும் வாசற்கள் ஆற்றாதுவந்தும் அடிபடியுமா போலே போற்றியான் புகழ்ந்தேனோ என்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 21வது பாசுரம் ஏற்றகரங்கள் அப்படின்ற பாசுரம். நப்பிண்ணை பிராட்டியை புருஷகால பூதையாக கொண்டு சிபாரிசு செய்பவனாக கொண்டு எங்களுக்காக நீ காரியமாற்றி தர வேண்டும், மார்கழி நீராட்டம் கிருஷ்ணனோடு நாங்கள் செய்வதற்கு நீ ஒத்தாசம் பண்ணணும், இப்போதே எம்மை நீராட்டுன்னு நேற்று தினம் நப்பிண்ணை பிராட்டியிடம் சொன்னவுடனே நப்பிண்ணை பிராட்டி உங்களில் நானும் ஒருத்தி, கிருஷ்ணனிடம் உங்களுக்கு இருக்கிற அந்த வாலப்யம் அந்த பரிவு அந்த வாஞ்சை அந்த பக்தி அந்த ஆரா காதல் எல்லாம் எனக்கு இருக்கு, நாமெல்லாம் ஒன்றுதான், எப்படி இளைய பெருமாள் அகமஸ்மி அவரோ பிராத்தா குணை தாசியம் உபாதகான்னு சொல்லி எனக்கு தமையன்ற காரணத்துக்காக நான் வந்து ராமபிரானிடம் நான் அடிமை தொழில் பண்ணல, அவருடைய கல்யாண குணங்களில் ஆழங்கால் பட்டு அந்த கல்யாண குணங்களில் நான் தோற்றுப்போய் எப்பேற்பட்டவர் இவர், எப்பேற்பட்ட கல்யாண குணம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து அவருக்கு அறிவை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இளைய பெருமாள் மாதிரி கிருஷ்ணனுடைய அந்த கல்யாண குணங்கள் ஈர்கின்ற குணத்தாயின் ஆழ்வார் சொல்ற ரீதியில அப்படியே பல போட்டு இழுக்கிற மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஈர்க்கின்ற அந்த காரணத்தினால நானும் உங்களோடு சேர்ந்துக்கிறேன், நாம் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனிடம் பிரார்த்திப்போம் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டியும் இவா கோஷ்டியை அவளும் சேர்ந்துட்டார். இப்போ கிருஷ்ணனை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும். எம்பெருமான் வைகுண்டாதிபதியாக ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தோடு இருக்கிறான் பரவாசுதேவன் என்ற திருநாமத்தோட. இந்த பரவாசுதேவன் பாட்டு கேட்கும் இடத்தில் இருக்கான். ஏதத் சாமகாயன் நாஸ்தேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சாமவேதத்தை கேட்டுண்டு இருக்கான். அங்கே வந்து குறையாளர்கள் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கிறவா அங்கே யாரு கிடையாது. எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் உண்டு, சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் பரமோதாரத்துவம் கிருதித்வம் கிருதஜத்வம் அகடித கடனா சாமர்த்தியம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் நிர்மலத்துவம் எத்தனையோ கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் அவைகள் ஸ்ரீவைகுண்டத்தில் சராவணியால, ஏன்னா குறையாளர்கள் இல்லாத இடம் அது, நிறையாளர்கள் நிறைந்த பூமி. ஆனா அப்படின்னா அங்க கேட்பார் இல்லை, கொடுக்கறது சித்தமா இருக்கான் கேட்பவர்கள் இல்லை. ஆனா அப்படின்னால எம்பெருமானுடைய வைபவத்தை பார்த்து மயங்கி போய் பெரிய பிராட்டியார் உட்பட எல்லாருமே பெருமாள் கிட்ட அப்படியே தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற நிலையில அகரகில்லேன் இறையும் என்றுன்னு பெரிய பிராட்டியார் ஆரம்பிச்சு உன்னை விட முடியாது நாங்கோ அப்படின்ற அளவுக்கு அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா ஸ்ரீவைகுண்டத்தில். உன்னை விட துணியார் மெய்தளிந்தார்த்தாம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி க்ஷீராப்திநாதனை எடுத்துட்டோமானால் பார்க்கடல்ல அந்த க்ஷீராப்திநாதன் இருக்கும் இடத்துக்கு பூர்வாச்சாரியால் பேர் வச்சா கூப்பீடு கேட்கும் இடம், அது பாட்டு கேட்கும் இடம் என்றால் இது கூப்பீடு கேட்கும் இடம். தேவதைகள் தங்கள் கஷ்டங்களை எல்லாம் கஷீராப்திநாதன் கிட்டதான் வந்து முறையிடுவார்கள். அவருடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு உடனே நிவர்த்தி பண்றதும் கஷீராப்திநாதன் தான். அவதாரங்கள் செய்வதற்கெல்லாம் நாத்திரங்காலாக இருப்பது கஷீராப்திநாதன். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பெருமாள் அவதாரம் பண்றாருன்னா அந்த அவதாரம் பண்ணுவதற்கு ஏற்ற நாத்திரங்கால் அந்த பார்க்கடல். அங்க இருக்கிற அந்த பார்க்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வேத தீபம், அந்த ஸ்வேத தீபம் என்கிற ஒரு சின்ன தீவு, ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குமா, ஒரு விளையாட்டரங்கம் மாதிரி, அங்க மகர்ஷிகள்லாம் இருக்கா. முக்தானாம் லட்சணம் ஹியத்தத் எத் ஸ்வேத தீபவாசினாம் பத்தாஞ்சலி புட்டாகா ஹிருஷ்டாகா நமயித்தியேவ வாதினான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஸ்வேத தீபவாசிகள் மகர்ஷிகள்லாம் நமகா நமகான்னு சொல்லி பெருமாளை வந்து கொண்டும் போய்கொண்டும் சேவிச்சுட்டு இருக்க. தேவதைகள் தங்கள் குறையை சொல்றார். அவளுடைய அந்த பார்க்கடல்ல எம்பெருமானுடைய நிலை இது அழகாக படம் பிடிச்சு காமிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கென்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான். பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான் யாருன்னா கஷீராப்திநாதன். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று எங்களுக்கு மருந்தாக அமைபவன் நீதான். எங்களுடைய துயரமாகிய தேவதைகளுக்கு ஏற்பட்ட துயரமாகிய அந்த ரோகம், அந்த ரோகத்தை தீர்க்கக்கூடிய மருந்தாக கஷீராப்திநாதனே நீதான் விளங்குகிறாய். மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று பெருந்தேவர் குழாம். அவ அத்தனை பேர் தேவதைகள்லாம் பிதற்றும் பிறர். அவ வந்து முறையீடு செய்கிற இடம், அவளுடைய அந்த கூப்பீடை அவன் கேட்கும் இடம் அந்த கஷீராப்தி. அதே எம்பெருமான் அவன் வைபவம், அவனுடைய அருமை பெருமைகள் அதை கணிசித்து பார்த்த நம் பெரியவர்கள் நம் பூர்வர்கள் அவன் அச்சாவதார மூர்த்தியாக அந்தந்த திவ்ய தேசங்கள்ல எழுந்தொழி இருக்கச்ச அந்த பெருமாளுடைய வைபவத்தை பார்த்து ஆச்சரியமாக பரதனும் தம்பி சத்ருகணனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவுனன் பகலும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகனை எம்மானைன்னு திருமங்கை ஆழ்வார் திருவள்ளிக்கேணி பெருமாள் விஷயத்துல பாசுரம் விட்டார்போல் எல்லாரும் அச்சாவதார பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கா. என்ன அந்த எம்பெருமானுடைய வைபவம் அவள் அப்படி பண்றது, வாய் பிதற்றுமாறு பண்ணுகிறது எம்பெருமானுடைய வைபவம். ஆக அவன் பரவாசுதேவனாயிருந்தாலும் வாய் மருவுகிறது, வாய் பிதற்றது. கஷீராப்திநாதனாயிருந்தாலும் குறை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்றது, தங்கள் குறைகளை தெரிவித்து எம்பெருமானுடனே ஸ்தோத்திரம் பண்றா பார்க்கடல்ல. அவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் விக்கிரக ரூபமாக ஒவ்வொரு திவிதேசங்களில் அவன் சேவை சாதிக்கிற நிலையிலேயும் அந்த பெருமாளை சேவிச்சு களைகள் நீயே எங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீ போக்கடிக்கணும் அண்ணா அடியே நிறை களையாயே இந்த மாதிரி அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் விஷயத்துல இவன்தான் நமக்கு எப்பேற்பட்ட நிலையிலேயும் நம்மை கைவிடாதவன் இவன்தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார்கள் பெருமாளை. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் கஷீரார்ந்தவ நிகேதன நாக பரியங்கம் உத்ருஜேஷி ஆகதோ மதுராம் புரின்ற ரீதியில கஷீராப்தியிலேருந்து நேராக பார்க்கடல்லேருந்து நேராக மதுரைக்கு வந்து கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணம்ன்ற ஆசையினால நப்பிண்ணு பிராட்டியாரையும் முன்னிட்டுக் கொண்டு ஆண்டாள் செய்கிற பிரார்த்தனை இன்றைய தினம் பாசுரம். சத்ருபாவத்தோடு கூடின விரோதிகள் சத்ருக்கள் அவகிட்ட இருக்கிற அந்த அம்சம் சாத்ரவம் என்கிற அம்சம். சாத்ரவம்னா விரோதத்தன்மை. சத்ருக்கள் தங்களுடைய விரோதத்தன்மையை போக்கடித்துக் கொண்டு எம்பெருமான் திருவோலக்கத்திலே எம்பெருமான் எதிரில் வந்து நிற்கிற மாதிரி நாங்கள்லாம் உன் எதிரில் வந்து நிற்கிறோம். சத்ருக்கள் தங்கள் சாத்ரவத்தை போக்கடி போக்கிக் கொண்டார்கள். நாங்கள் பெண்கள், நாங்கள் எங்களுடைய ஸ்திரீத்வாபிமானத்தை போக்கடித்துக் கொண்டு கிருஷ்ணா உன் எதிரில் நிற்கிறோம். நீ பாசுரத்தில் அதான் சாரம். சத்ருக்கள் தங்கள் சத்ரு சுபாவத்தை போக்கடித்துக் கொண்டு கிருஷ்ணன் எதிர் நடந்து நிற்கிற மாதிரி, நாங்கள் ஸ்திரீகள் பெண்கள் எங்களுக்கே உரித்தான ஸ்திரீத்வம்ன்ற ஒரு அபிமானம், அந்த அபிமானத்தை நாங்கள் போக்கடித்துக் கொண்டு உன் எதிரில் நாங்கள் வந்து நிற்கிறோம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு அண்டாள் இந்த பாசுரத்தை அழகாக தெரிவிக்கிறார். அசுரார்த்தத்துக்கு வருவோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான். முதல்ல நந்தகோபனை சொல்லி ஆத்தப்படைத்தான் மகனே என்று அவன் மகனை சொல்கிறார்கள் பிற்பாடு. நந்தகோபன் கிருஷ்ணனுக்கு இந்த அவதார காலத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறபடியினால பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனவுன்னு உபனிஷத்தில் சொன்ன ரீதியில் லோகத்துக்கெல்லாம் பிதாவாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவதார காலங்களில் ஒரு சிலரை பிதரம் ரோஷயாமாச என்ற கணக்கில் சில பேர் தகப்பனாராக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகப்பன் ஸ்தானத்தில் ஒத்தரை வச்சு தன் பிள்ளைகளிலே ஒத்தரை தகப்பனாக ஆக்கி தன் குழந்தைகள்ல ஒத்தரை தகப்பனாராக ஆக்கி சந்தோஷப்படுறார். ஆக எம்பெருமானுடைய மனம் அறிந்து குறிப்பறிந்து அவ அப்பாவை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா கிருஷ்ணனுக்கு சந்தோஷமா. இந்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதார காலத்தில் அகம்போ பாந்தவோ ஜாத்தகா நான் உங்களுக்கு உறவினன் அப்படி எப்ப பார்த்தாலும் சொல்லிருக்கு அப்படினால இந்த கோப ஜென்மம் அதை ஏறிட்டுக் கொண்டவன் ஆனபடியினால அப்படியே வாழ்பவன் ஆனபடியினால நந்தகோபனை தன் தகப்பன்னு சந்தோஷமாக அவன் சொல்லிக் கொள்கிற காரணத்தினால நந்தகோபாலனை ஸ்தோத்திரம் பண்ணால் பெருமாளுடைய முகோல்லாசம் பெருமாளுடைய முகமலர்ச்சி அது சுலபமாக நாம் பெற முடியும்ன்றதுனால அண்டாள் ஆற்றப்படைத்தான் ரொம்ப சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்றாள். ஏற்ற கரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையில நிறைய பசுக்கள், அந்த பசுக்கள் ராமாவதார காலத்தில் ராமபிரானுடைய அந்த பட்டணத்தில் அயோத்தியில பட்டத்து யானை சத்ருஞ்சய என்ற ஒரு யானை இருந்தது சொல்லுவார். அந்த சத்ருஞ்சயன் யானை மாதிரி ஒவ்வொரு பசுவும் இருக்கான். புஷ்டியான பசுக்கள், நிறைய பால் தரக்கூடிய பசுக்கள், கன்றுக்குட்டியோடு கூடின பசுக்கள், சின்ன வயசில் இருக்கிற பசுக்கள். அப்படினால பால் கறக்கிறதுக்கு ஒரு உட்காந்து மடியை பிடிச்சு அவன் வந்து இழுக்க தேவையில்லை, பால் கறக்க தேவையில்லை, அந்த மடி எதிர பாத்திரத்தை வச்சுட்டா அதுவே உடனே நிரம்பிடுறான். ஏற்ற கலங்கள், எத்தனை கலங்கள் எத்தனை பாத்திரங்களை இட்டாலும் உடனே உடனே நிரம்பிடுறது. விடிகால வேளையில முனிசிபல் டேப் ஜலம் வேகமா வரும், அப்பதான் ஸ்பீடா வாசல் லைட் போட்டா பக்கத்தாத்துக்கார எழுந்துருவான்னு லைட்டை கூட போடாது வேக வேகமா நாம ஒரு பத்து பெக்கெட் பிடிச்சிருவோம் அப்புறம் விசேஷமா அப்புறம் லைட்டு போட்டுக்கலாம் நம்மளவாளுக்கு அப்படி விசாலமான மனசு. அந்த மாதிரி அப்படியே வேக வேகமா கொட்டுறதான் பால். பாத்திரம்தான் இல்லையே தவிர குறை பால் கொடுக்கறதுல அஞ்சாத அளவுக்கு தயங்காத அளவுக்கு பசுமாடுகள்லாம் நிறைய பாலை கொடுக்கின்றனவா. ஏற்ற கலங்கள், எத்தனை கலங்கள்ல பாத்திரங்கள், எத்தனை பாத்திரங்களை வச்சாலும் எதிர் பொங்கி உடனே உடனே பொங்கிடுறது பூர்த்தியாயிடும். அப்படி நிறைய பாலை கொடுக்கக்கூடிய மாற்றாதே தனக்குன்னு கொஞ்சம் கூட வச்சுக்காமல் பால் சொரியும் பாலை அப்படியே வர்ஷிக்கக்கூடிய ஔதாரியத்தோடு கூடின வள்ளல் வள்ளல் தன்மையோடு கூடின பெரும் பசுக்கள் புஷ்டியா இருக்கக்கூடிய பசுக்கள் அப்படின்னு சொல்றான் ஆண்டாள். முதல்ல இந்த பசு விஷயத்தை முதலே சொல்றா திருப்பாவை வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல மூணு பசுக்கள் பேசிக்கிறதான். ஒன்னு பிராமணன் வீட்டு பசு, இன்னொன்னு வைசியன் வீட்டு பசு, இன்னொன்னு இடையர் வீட்டு பசு. அதுல பிராமணன் வீட்டு பசு சொல்லித்தான் பால் கறக்கிற சமயத்துல மடியில கொஞ்சம் பாலை விட்டுட்டு என் கண்ணுக்குட்டி கொடுக்கறதுக்காக விட்டுட்டு வா கறந்துப்பா, என் கண்ணுக்குட்டிகளுக்கும் பால் கிடைக்கிறதுன்னு சொல்லித்தான். இடையர் வீட்டு பசு சொல்லித்தான் கொஞ்சம் போறோம்னா கறந்துப்பா, நிறைய பால் கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லித்தான். இப்ப ரெண்டு பேரும் சொல்றத ஏக்கமா பார்த்துட்டு வைசியன் வீட்டு பசு சொல்லித்தான், ஐயோ என் கண்ணுக்குட்டிக்கு பாலே கிடையாது முட்ட கறந்துடுறா அப்படின்னு வைசியம் வீட்டு பசு கதறித்துன்னு ஒரு சுவாரஸ்யமா திருப்பாவூர் வியாக்கியானத்துல சொல்றா, முதல்ல சொல்லிருக்காரு. இங்க இடையன் வீட்டு பசுவானதுனால நிறைய பால் கொடுக்கிறது, கன்றுக்குட்டிகளுக்கும் பால் கிடைக்கிறது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. பசுக்கள் எத்தனை எண்ணிக்கை ஏதாவது உண்டான எண்ணிக்கை எங்க சுவாமி இருக்கு? எண்ணிக்கையே இல்லாத பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள். பசுன்னு ஒருமையில சொல்லாமல் பசுக்கள்னு பன்மையில சொல்லிட்டான். திருமங்கை ஆழ்வார் திருநறையூர்ன்ற திவி தேசத்துக்கு எழுதோடினார், நாச்சியார் கோவில். தாயாருக்கு மூணு விதமான தசைகள் உண்டு ஆகம சாஸ்திரம் சொல்றது. ஒன்னு லயார்ச்சை, இரண்டாவது போகார்ச்சை, மூணாவது அதிகாரார்ச்சை. பெருமாளுடைய பட்சஸ்தலத்தில் நித்தியவாசம் பண்ணுவது லயார்ச்சை. அதனாலதான் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் ஸ்ரீனிவாசனுக்கு. பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியாராகவும் பூதேவி நாச்சியாராகவும் நின்று கொண்டிருப்பது போகார்ச்சை. தனிக்கோயில் நாச்சியாராக கோயிலுக்கு வெளியே கூட பிரம்மோத்சவங்கள் கண்டருளக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய நாச்சியார் அதிகாரார்ச்சைன்னு சொல்றார். அதிகாரார்ச்சை 108 திவிதேசங்கள்ல ஒரே ஒரு திவிதேசம் தான் அதிகாரார்ச்சை நாச்சியார் கோயில். புராண பிரசித்தி வாய்ந்த கோயில்கள்ல திருச்சானூர் தாயார் அதிகாரார்ச்சை, அது 108 திவிதேசம் சேரல. அதை பத்தி தெலுங்குல பெரிய சர்ச்சைகள்லாம் இருக்கு, திருச்சானூர் கோயில் விஷயமா சர்ச்சைகள். ஒரு ரெட்டி ஒரு பெரிய புஸ்தகம் எழுதிட்டான், அது கிராம தேவதையும் எழுதிட்டான் தாயார், தெலுங்குல ஒரு பெரிய புஸ்தகம். அதுக்கு அவன் சில பாயிண்ட்ஸ் தான் சொல்றான் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த நாள்ல மலையில வந்து ஒரு மாட வீதி கிடையாது, பெருமாள் ஏழுறது பிரம்மோத்சவம், துவஜாரோகணத்தை பண்ணிட்டு திருச்சானூர்ல தான் பிரம்மோத்சவம் நடக்கும். துவஜ அவரோகணத்துக்கு பழையபடி மலையில போய் துவஜ அவரோகணம் பண்ணிடுவா. அந்த 9 நாள் உற்சவர் இங்க வந்துருவேன், கீழே வந்துருவேன். உற்சவர்னா இப்ப இருக்கிற மலையப்பன்ல உக்ர ஸ்ரீனிவாசன் தான் அப்ப உற்சவர், அவருக்கு தான் வேங்கடத்துறைவார்னு பேரு. நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண வேங்கடத்துறைவாருக்கு நம்ம என்னெல்லாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்னு சொன்னது உக்ர ஸ்ரீனிவாசன் விஷயம். அவர் தான் அந்த நாளில் உற்சவர் உடையவர் வந்து மாத்தினர். அவர் வேண்டாம் ஏதோ சில உபதிரவங்கள் வருதுன்னு வருஷத்துல ஒரு நாள் சூரியனை பார்க்காம விடிகால வேளையில கார்த்திக மாசம் சுக்லபட்ச துவாதசி அந்த கைசிக துவாதசி அன்னைக்கு விடிகாலம் 3:30 to 4:30 எழுணும். அன்னைக்குதான் தாத்தாச்சாரியர்களுக்கு மரியாதை தோழப்பார் அவளுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் தான் உக்ர ஸ்ரீனிவாசன் வெளில வர, அதுக்கு முன்னெல்லாம் அவர்தான் உற்சவமூர்த்தி. 565 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த மலையப்பன் உற்சவரா வந்த. மலைக்கு மலை குனிய நின்ற பெருமாள் பேர் இருக்கு இந்த உற்சவருக்கு. ஆக அந்த பிரம்மோத்சவம்னா திருச்சானூர்ல நடந்தது, அதுக்கு முன்னாடி திருச்சானூர்ல கோயில் தாயார் கோயில் இல்ல, சுந்தரராஜ பெருமாள் கோயில் ஒண்டிதான் இருந்தது. அப்போ தாயார் கோயில் பிற்பாடு ஏற்பாடு பண்ணான், பிற்பாடு தாயாருக்கு சந்நிதி ஏற்பாடு பண்ணி தாயாரை பிரதிஷ்டை பண்ணான். கூட பாருங்கள் கோயில் நேர தாயார் சந்நிதி இருக்காது, தள்ளிதான் இருக்கும். அந்த கோபுரத்துக்கு நேர சுந்தரராஜ பெருமாள் கிருஷ்ணசுவாமி கிருஷ்ணசுவாமியோட கோவில் தான் நேரம் இருக்கும். அதுக்கெல்லாம் பெரிய சரித்திரம் கதைகள்லாம் இருக்கு. பிற்பாடு தாயார் இருந்து பண்ணான், ஆனா தாயார் இங்க ஆவிர்வாவமானது குளத்துல வந்து அந்த பத்ம சரஸ்ர அவதாரம் பண்ணது அதெல்லாம் புராணத்துல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அது பிரைவேட் டெம்பிள், தனியாருக்கு எஜமான தீட்சிதாள்னு வடகலையாருக்கு ஏகதேசமா இருந்த கோயில்.
அது பிற்காலத்தில் முகந்தகர் கையில் மாறி தேவஸ்தானத்தை சேர்ந்துருச்சு. இப்ப கூட அந்த உற்சவம் தவிர மிச்ச நாள்ல பிரபந்தம் சேவை கிடையாது, தயாரிக்கு உற்சவம் பத்து நாள் கோயில் வெளியிலேன்னு சொல்லிட்டு கோயில் உள்ள சொல்லக்கூடாது, வாசலோட சரி. இதெல்லாம் அந்த சிஸ்டம் மலையில திருப்பதி திருச்சானூர்ல வச்சிருக்காரு. ஆக அந்த திருச்சானூர் தாயார் அதிகாரார்ச்சை, இப்படி லயார்ச்சை போகார்ச்சை அதிகாரார்ச்சையின் தாயாருக்கு மூணு விதமான தசைகள் உண்டு ஆகமசாஸ்திரம் வர்ணிக்கிறது. அந்த திருநறையூர் நாச்சியார் கோயில் அதிகாரார்ச்சையில் தாயார் இருக்கிறபடியினால அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் நறையூர் நம்பி திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியனாக இருந்து சமாசிரயணம் பண்ணி வச்சார். ஆனபடியினால அந்த திருநறையூர் நம்பிக்கிட்ட திருமங்கையாழ்வாருக்கு தனி ஈடுபாடு. அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை மங்களாசாசனம் பண்றதுக்காக திருமங்கையாழ்வார் வந்தார். அவர் சுபாவம் ஊரை வர்ணிப்பார், வயல் வெளியை வர்ணிப்பார், நீர்வளம் நிலவளம் அதை வர்ணிச்சு பெருமாளை வர்ணிப்பார். கழியாறும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்தின்று வளம் கொடுக்கும் திருநறையூர் அப்படி வர்ணிச்சார். மணிமுத்தாறு, மணிமுத்தாறு என்ற ஆத்தங்கரையில் அந்த நாச்சியார் கோவில் இருக்கு. ஆழ்வார் நாள்ல சமுத்திரம் கிட்ட கிடந்திருக்கு. சமுத்திரத்தினுடைய அந்த தண்ணீரை கால்வா கால்வாயாக ஆக்கி உப்பு தயார் பண்றதுக்காக உப்பங்கழின்னு ஏற்பாடு பண்ணும். அந்த சமுத்திரத்தை ஆரம்பிச்சு நாச்சியார் கோயில் வர வழியில் வரும் வரையில் எங்க பார்த்தாலும் உப்பங்கழிகள், பக்கத்தில் கால்வா, அந்த கால்வாயில் சமுத்திர ஜலம் வருது. அப்படி வர சமுத்திர ஜலத்தினுடைய அந்த அலைகள், அதனால் அடித்து வரப்பட்ட முத்துக்கள், அடித்து வரப்பட்ட சங்குகள், அந்த சங்குகள்லாம் எங்க பார்த்தாலும் அப்படியே முத்துக்களை பிரசவிக்கின்றன. சங்கிலேந்து முத்துக்கள்லாம் தெளிச்சு தெளிச்சு எங்க பார்த்தாலும் தெருக்கள்ல முத்து குவியலா இருக்க. கழியாறும் கனசங்கம் கலந்து எங்கும் நிறைந்து ஏறி, கழியார் கழியார் கழி உப்பங்கழி, உப்பங்கழியிலிருந்து வந்த அந்த ஜலம் நீர் அலையால் அடித்து வரப்பட்டு அந்த சங்கம் சங்குகள் நிறைய அடித்து வரப்பட்டு அந்த சங்குகள் அப்படியே வெடிச்சு அதுல இருந்து முத்துக்கள்லாம் தெளிச்சு எங்க பார்த்தாலும் வீதிகள்ல குவியல் குவியலாக முத்துக்கள் இருக்கா. திருநறையூர் திவ்ய தேசத்துல வீதிகள் தோறும் தென்படுகிற முத்துக்களை எடுத்து ஒன்னு ரெண்டுன்னு எண்ணியுள்ளான். நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மாத்திரம் எண்ணிக்கை இல்லை. வள்ளல் பெரும் பசுக்கள் அதை கூட எண்ணுள்ளா பாட்டு கஷ்டப்பட்டு. திருவள்ளியங்குடி ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். எங்க பார்த்தாலும் மணிகள் செதறி கிடக்கிறதா. திருவள்ளியங்குடி அந்த கிருஷ்ணன் அந்த ஆலயம், அந்த பெருமாள் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம் 108 ஒண்ணு, அந்த திருவள்ளியங்குடியில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் இருக்க, அந்த மணிகளுக்கு கூட எண்ணிக்கை உண்டு. நந்தகோபனுடைய திருமாளிகை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு எண்ணிக்கை இல்லை, பெரும் பசுக்கள் அப்படின்ட்டார். அது மாத்திரம் இல்ல, இந்த பசுக்கள் எப்படி இருக்குன்னார், எண்ணிக்கை இல்லாம இருக்குன்னார். ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆத்ம குணங்கள், இவன் வந்து நல்லவன் குட் மேன் அப்படின்னு ஒருத்தர் நாலு பேருக்கு பேர் வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும். கௌதம மகர்ஷி கிட்ட அவர் சிஷ்யர் கேட்டார். கௌதம தர்மசூத்திரம்னு இருக்கு தர்மசாஸ்திர கிரந்தம். அத அஷ்டௌ ஆத்ம குணாஹ தயா சர்வபூதே சுக்ஷாந்திரனு சூயா சௌசமனாயா சோமங்கலமக அர்ப்பண்யம் அஸ்பிருகேதி. கௌதம தர்மசூத்திரத்துல ஒரு எட்டு குணங்களை சொல்லி இந்த எட்டு குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவன்தான் நல்லவன் பேர் வாங்க முடியும். இதை பார்த்தார் ஆள வந்தார். மனுஷனுக்கு எந்தெந்த குணம் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தார். இந்த குணங்கள் இருந்தா உன்னை கெட்டவன் தான், உலகம் பழிக்கும். என்னென்ன குணங்கள், அப்படின்னா அமரியாதா சுத்ரா சலமதி ரசூயா பிரசவபூ கிருதக்னா துர்மானி ஸ்மர பரவசோ வஞ்சன பரஹ நிசம்சா பாபிஷ்டா.
மொத்தம் 21 குணங்கள், கெட்ட குணங்கள். அமரியாதா லிமிட் இல்லாம பழகிறது,
ஒரு வரையறை இருக்கும் இல்லையோ அது தாண்டி பழகிறது. சுத்ரஹா நீச்சல், சலமதிஹி சஞ்சல சுபாவத்தோடு கூடினவன்,
அசூயா பிரசவ பூகு பொறாம எங்க பிறந்ததுன்னா இந்த சுவாமி கிட்டேதான் பிறந்தது அந்த சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவன்,
அது என்ன பொறாமை? ஸ்ரீபாஷிய வியாக்கியானம் சுதப்பிரகாசிக்கு ஒருத்தர் சொல்றார், சுதப்பிரகாசிக்காச்சார்
அசூயான என்னன்னா குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் அசூயான்னு.
ஒருத்தங்கிட்ட குணம் இருக்கு, அதை வினா பொறுத்துக்க முடியல, ஏதோ தோஷம் இருக்கா மாதிரி சொல்றான், அதுக்குதான் அசூயன் பேரு.
எதிராத்து பையனுக்கு கேம்பஸ் செலக்ஷன்ல உத்தியோகம் வந்துருத்தாமே சாப்ட்வேர்ல என்ன, அவன் எப்படி வந்தான் தெரியாதான்,
இவர் பையன் டென்த்தே பாஸ் பண்ணல, இதான் அசூயன்.
குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் அசூயா,
குணம் இருக்கும் இடத்தில் அங்கே குற்றம் இருக்கிறார் போல் சொல்லுதல், அதான் அசூயன் பொறாமை.
அசூயா பிரசவ பூகு கிருதக்னா செய் நன்றி மறத்தல்,
துர்மானி மானாவமானங்களை எல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா ஜீப் போயிடுறா, டிவியில பாக்குறவன் இல்லையா, தப்பு பண்ணவன்லாம் நம்மள பார்த்து சிரிச்சுட்டே உள்ள இருக்கான்
துர்மானி.
ஸ்மர பரவசா எப்ப பார்த்தாலும் விஷய சுகத்தில் ஆசையோடு இருப்பவன்,
ஸ்மர பரவசா
வஞ்சன பரஹ வஞ்சிப்பவன் ஏமாத்துறவன் ஏமாத்துகிறா கொலையாளி,
பாபிஷ்டா ஏதோ ஒரு பாப காரியத்தை பண்ணுபவன்.
இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தென்படுகிற கெட்ட குணங்கள், அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டார் வைஷ்ணவ ஆச்சாரியர் ஆள வந்தார்.
அது எத்தனை எண்ணியுள்ளாம், 21.
ஆனால் வள்ளல் பெரும் பசுக்கள், இந்த பசுக்களுக்கு மாத்திரம் எண்ணிக்கையே இல்லை சுவாமி.
ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல்.
அந்த பெரும் பசுக்கள் இப்பேற்பட்ட பசுக்கள்னா
வள்ளல்,
வள்ளல் தன்மையோடு கூடின பசுக்கள்.
வள்ளல் தன்மை என்ன?
நம்ம கிட்ட இருக்கிற வஸ்துக்களை நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும்,
சொல்லிட்டா இவர் எழுதினு போடுவார.
என் தங்க சொல்லுவோம்
எல்லாத்தையும் சொல்லுடைய கல்யாண வசத்துல அவ எழுதிருவாள், எழுதிக்கிட்டமே அம்மா,
4 பேர் எழுதிக்கிறதுக்காக சொல்றோம்.
எந்த புத்தகத்தையும் சொல்லாத விஷயமாத்திரம் இதுன்னு சொல்லாது,
செஞ்சாதான் 4 பேர் அதை வச்சு 4 பேர் 4 சொல்ல 4 இடத்துல சொல்லலாம்.
அந்த மனசு நம்ம வரணும்.
தத்வேனயா சிதசிதீஸ்வர தத் சுவாவ போகாபவர்க ததுபாய கதி உதாரஹா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ பகவதே பராசராய.
பராசர மகர்ஷிக்கு நமஸ்காரம்.
பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தை எழுதினவர்.
அந்த விஷ்ணு புராணத்தை லோகத்துக்கு கொடுத்த பராசர மகர்ஷி
சித்து அசித்து ஈஸ்வரன் என்கிற தத்துவத்ரயத்தை விஷ்ணு புராணத்தில் நமக்கு போதிக்கிறார்.
தத் சுவாவ சித்து அசித்து ஈஸ்வரனுடைய சுவாவம் என்ன,
சொரூபம் என்ன, சுவாவம் என்ன, அதை சொல்ற.
போகம் இம்மையில இந்த லோகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம்.
அபவர்க்கம், அபவர்க்கம் மோட்சம்.
தத் உபாய கதீஹி அந்த மோட்சத்தை அடைவதற்கான மார்க்கம்.
இவை எல்லாத்தையும் விஷ்ணு புராணத்துல வள்ளல் தன்மையோட எந்த பராசர மகர்ஷி சொன்னாரோ அவருக்கு என்னுடைய பிரணாமங்கள்.
சொன்னது யாரு? ஸ்தோத்தர் ரத்னத்தில் ஆள வந்தார்.
ஆக பராசர மகர்ஷி மாதிரி இருக்கிற வள்ளல் தன்மையோடு கூடின பசுக்கள்
அப்படின்னா பூர்வாச்சாரியர்.
திருமங்கை ஆழ்வார் நானும் சொன்னேன் நமரும் உடைமின்
திருமால் திருநாமம் நானும் சொன்னேன்.
திருமால் திருநாமத்தை நான் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்களேன்.
நான் மாத்திரம் சொன்னால் நான் மாத்திரம் உஜ்ஜீவிப்பேன் கடை தேறுவேன்,
நீங்கள்லாம் ஏமாந்து போடுவீங்களே.
நம்மளை பார்த்து சொல்ற திருமங்கை ஆழ்வார்
நானும் திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் கைமேன்,
அதான வள்ளல் தன்மை.
விசாலமான மனசுனா தானே. சூழ்புணல் குழந்தையே தொழுது, அந்த முதல் 10 பாசுரங்கள்ல நாராயணா என்னும் நாமம் நினைச்ச அந்த வள்ளல் தன்மையோட நமக்கு உபதேசம் பண்றார் திருமங்கையாழ்வார். முந்துர உரைக்கேன் திருமாலிரஞ்சோர அந்த பதிகத்துல திருமங்கையாழ்வார். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. இதுதான் வள்ளல் தன்மை. அப்பேற்பட்ட விசாலமான அந்த மனசோடு கூடின ஒரு தசை, ஒரு நிலைமை, அதான் வள்ளல். வள்ளல் பெரும் பசுக்கள் சுவாமி நம்மாழ்வார் கஷ்டப்படுறார். என்ன கஷ்டம்னா, ஏறத்தாழ 1200 பாசுரங்கள் சாமவேத சாரமாக திருவாய்மொழிய நான் லோகத்தாருக்கு உபதேசம் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு சரியான சிஷ்யம் கிடைக்கலையே. பராசர மகர்ஷிக்கு ஒரு சிஷ்யர் கிடைச்ச, யாரவர்? மைத்ரேய பகவான். மைத்ரேயன் சொல்றது சம்பிரதாயத்தில், மைத்ரேய பகவான் சொன்ன பராசரருக்கு கிடைத்த மைத்ரேய பகவான் போலே நமக்கு ஒரு சிஷ்யம் கிடைக்கலையே. அவருக்கு முதுரகவியாழ்வ சிஷ்யரா வந்த அவர் ஆரம்பத்தில் விசனப்படுற, கஷ்டப்படுற. உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. மனசையே சிஷ்யனாக ஆக்கி இவாழ்த்து கேட்டா யாரும் உபதேசத்தை கேட்கறதா தெரியல. தன் மனசையே சிஷ்யனாக ஆக்கி மனசுக்கு உபதேசம் பண்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இது என்னுடைய கற்பனை. மனசை பார்த்து உபதேசம் பண்ணிக்கிறார். ஏன்னா திருவாய்மொழி வியாக்கியான ஈடு வியாக்கியானத்தில் அவதாரிக்கையில் 3 ஸ்ரீயப்பத்தின்னு வரும். ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாயின்னு ஆரம்பமாகும். முதல் ஸ்ரீயப்பதி, இரண்டாவது ஸ்ரீயப்பதி, மூணாவது ஸ்ரீயப்பத்தின்னு சொல்லுவார் வீட்டில். பராசர மகர்ஷிக்கு மைத்ரேய பகவான் கிடைத்தார் போலே சுவாமி நம்மாழ்வாருக்கு மைத்ரேய பகவான் அவர் மனதிரே. அப்படியே வாக்கியம். பராசர மகர்ஷிக்கு ஒரு மைத்ரேய பகவான் சிஷ்யராக கிடைச்சார் போல் சுவாமி நம்மாழ்வாருக்கு சிஷ்யராக கிடைச்சது யாருன்னா, மைத்ரேய பகவான் யாருன்னா, அவருடைய மனசுதான். மனசையே பார்த்து அதையே சம்போதித்து அதையே விழிச்சொல்லாக ஆக்கி, ஓ மனசே கேள், இதை கேள், இதை கேள் சொல்ல போற அங்கங்க. இதை பார்த்துதான் அவரும் அகோபில பாசுரத்தில் இந்த லோகத்தாருக்கு சொன்னா கேட்கறதா தெரியல, நீயாவது நிசமன் நினைச்சிட்டு இருக்கியே. திருமங்கையாழ்வார் சந்தோஷத்தோட, நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம் பெருமான், நம்ம பெருமாள் நம்முடை, நம்முடைய பெருமாள் இன்னொரு தரம் நம்ம, நம்முடை பெருமான் போறோம், நம்முடை நம் பெருமான், ரெண்டு நம் எழுக்குன்னார் சமஸ்கிருதத்தில். ஒரு சொல்லுக்கு ரெண்டு தான் அதே சொல்ல சொன்ன பிரகிருத்தார்த்த தார்த்தியம் போதையதான்னு சொல்லுவார் சாஸ்திரங்கள்ல. பிரகிருத்த அர்த்த தார்த்தியம், சொல்ல வந்த விஷயத்தினுடைய அந்த திடத்தன்மையை ஸ்தாபிப்பதற்காக ரெண்டு தரம் சொல்றது. என்ன, நிசும்மன் யார் அவர்? ஸ்ரீனிவாசனுக்கே குலதெய்வமாச்சே. ஸ்ரீனிவாச கல்யாணத்துல ரிஷிகள்லாம் வந்துட்டா, தேவதைகள்லாம் வந்துட்டா, சாப்பாடு எல்லாரும் சாப்பிட சாதிக்கலாமா? பிரம்மா வந்து கேட்கிறார், பெருமாளுக்கு கண்டவுள பண்ணிட்டேயான்னு கேட்கிறார் சீனிவாசன். நீரே பெருமாள் ஆசி, எந்த பெருமாளுக்கு? இல்ல இல்ல, சீனிவாச அவதாரத்துல எனக்கு ஒரு குலதெய்வம் உண்டு, அகோபில நிசும்மன், அவருக்கு நைவேத்தியம் பண்ணு. இல்ல அப்படி அந்த அகோபில பாசுரத்துல திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி, நல்லை நெஞ்சே, ஓ நெஞ்சே நல்லது பண்ண, வேற விஷயங்கள் நீ போகாத, நான் சொல்றேன் நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சிஷியனாக நீ கேட்டு இருக்கீ இல்லையோ. அப்பேற்பட்ட தன்மை, அப்பேற்பட்ட ஒரு நிலைமை, அதான் வள்ளல், வள்ளல் தன்மை. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல். பூர்வாச்சாரியார் சொன்ன இவையெல்லாம் கிருஷ்ணன் படியாயிருக்கை. இந்த பசுவை சொல்றதுல அபிப்பிராயம் இல்லை ஆண்டாளுக்கு. இந்த வள்ளல் தன்மையோடு இருப்பவன் சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் தான். ஏன்னா ஆச்சாரியாள் ஆழ்வார்கள் இவா வள்ளல் தன்மையோடு எப்பவும் தான் இருப்பார். இதஞ்ச சுருணு மைத்ரேய, இதஞ்ச சுருணு மைத்ரேய, இதையும் கேடு மைத்ரேயா, இதையும் கேள்னு ஒரு விஷயம் சிஷியனுக்கு சொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்றாரு பராசர மகரிஷி. தலை சுத்துறது அர்ஜுனனுக்கு, கர்மயோகம்னு ஒண்ணுமே புரியலையே, மனசு சஞ்சலப்படுறது எனக்கு, அசம சஞ்சலம்ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலபத்ரிடம் அப்படின்றான் அர்ஜுனன். கிருஷ்ணா என் மனசு சஞ்சல சுவாவத்தோடு இருக்கு, அலபாயிருது, நீ சொல்ற விஷயங்கள்லாம் ஏதாவது கிரகிச்சுக்க முடியல. கர்மயோகம்னா சொன்னாய், அந்த கர்மயோகத்துக்கு 8 அங்கங்கள்னு சொன்னாய், என்னென்னமோ சொல்லி போறாய், ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா, ஐயோ அந்த மாதிரி மனசு நீ அலபாய விடக்கூடாதுன்னு தான் சொன்ன. அவனுக்கு மேல இருக்காரு இவர். இவர் என்ன சொல்றார், அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அசந்தாண்டாப்பா, சந்தேகமே இல்லை, மனசு அப்படித்தான் இருக்கும். மகாபாகோ அழகான பெரிய தோல் வலிமை கொண்டவனே அர்ஜுனா, மனஹா துர்நிகிரகம், மனசை கட்டுப்படுத்த முடியாது, அது சஞ்சல சுபாவத்தோடு தான் இருக்கும், வாஸ்தவம் தான் சரியெடுத்து கிருஷ்ணர் அப்படி சொல்லிட்டு ஞான யோக உபதேசம் பண்ணார், பக்தி யோக உபதேசம் பண்றார். இதஞ்ச இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்யஸ்ய பாரத. பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணிட்டு அப்புறம் பிரபத்தி சாஸ்திரம் மா சுஷஹான்னு சொல்லி சர்வதர்மான் பரித்தியஜ்ய பிரபத்தி சாஸ்திர உபதேசம் பண்றார். அப்படி வள்ளல் தன்மையாக எம்பெருமானும் இருந்திருக்க, அழ்வார் ஆச்சாரியாள் மாதிரி கிருஷ்ணனும் வள்ளல் தன்மையோடு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணான் அர்ஜுனனுக்கு. நிமித்த மாத்திரம் பவ சவியசாகின் சொல்லி, நீ நிமித்தமாக இரு, உனக்கு மாத்திரம் இல்லை இந்த உபதேசம், லோகத்தார் எல்லாருக்கும் இந்த உபதேசம். கிருஷ்ணன் அப்படி வள்ளல் தன்மையோடு இருந்து கீதோபதேசம் பண்ணவன். அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணனுடைய அந்த வள்ளல் தன்மையை பார்த்து அவன் எப்படி ஆசையா இருக்கான் சிஷ்ய பக்தாள் விஷயத்தில், என்ன 1000 பேர்ல 999 பேர் வேறு விதமா வேற திசைகள்ல போறவாதான், ஒத்தந்தான் வாசுதேவ சர்வம்ங்கிற நிலையில எங்கிட்ட வரவன். 1000 பேர்ல கிருஷ்ண பக்தியோட வரவன் எத்தனை பேர், 1000 ஒருத்தர். கிருஷ்ணனே சொல்ற, மனுஷியானாம் சஹசிரேஷு கசித் யததி சித்தையே. 1000 பேர்ல ஒத்தந்தான் எங்கிட்ட வர, எத்தாமப்பி சித்தானாம், அப்படி வந்தவாழ்லையும் யாரோ ஒத்தந்தான் என்ன உள்ளது உள்ளபடி இதமித்தம்னு என்ன என்னுடைய தன்மையை அறிபவன் ஒத்தந்தான். அப்படி அறிஞ்சவனுக்கு இவர் பட்டம் கொடுக்கிறார். என்ன பட்டம், வாசுதேவ சர்வம்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு பெருமாள் கொடுக்கிற பட்டம், கிருஷ்ணன் கொடுக்கிற பட்டம் மகாத்மான்ற பட்டம். அப்பேற்பட்டவனுக்கு கிருஷ்ணன் கொடுக்கிற அந்த விருது உதாரஹா. உதாரஹான்னா வள்ளல் தன்மையோடு கூடினவன். மகாத்மான்னு கூப்பிடுறார் பெருமாள், உதாரம்னு கூப்பிடுறார் பெருமாள். ஆனால் உண்மையில் உதாரன் யாருன்னா பெருமாள் தான். ஊர்னா மகாலட்சுமிக்கு பேரு, மகாலட்சுமியை மனைவியாக கொண்டவன் தாரன மனைவி, ஊ தார ஊ பிளஸ் தார உதார, ஆக லட்சுமி நாயகன் அர்த்தம். ஆக உதாரன் யார், அவன் தான் லட்சுமி நாயகன், லட்சுமிநாதன் தான் உதாரன். ஆனபடினால அப்பேற்பட்ட உதாரனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் வள்ளல் தன்மையோடு விளங்குபவன், தன்கிட்ட வரலையே அர்த்திப்பார் குறையே தவிர கொடுப்பவனிடம் குறையில்லை. நாம தான் அவங்ககிட்ட போய் கேட்கல, கேட்க தெரியுது நமக்கு. ஏற்கனவே ஒரு நாள் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, திருநாங்கூர் ரகசியம். திருநாங்கூர் பெருமாள் 7 லட்சம் ஒரு பக்தனை பார்த்து இவ்வளவு பக்தியா இருக்காரு, இவருக்கு தான் தரணம் தோணிது பெருமாளுக்கு, ஏதாவது கேளுன்னா ஆத்துக்காரியை போய் கேட்டு வரேன் உள்ள போறாரு. அவர் என்ன சொன்னான்னா, தேயாத தொடப்பம் உடையாத பானை ஊனும் கேளுன பெருமாள். பெருமாள் தெரியா கேட்கறது, விஷ்ணு புராணத்துல கல்பக விருட்சம் பெருமாள்னு வர்ணிச்சு, அந்த கல்பக விருட்சத்துக்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்கும், ஆனா மோட்சத்தை தவிர எல்லாம் கொடுக்கும். அங்க விஷ்ணு சித்தியம் வியாக்கியானம், எங்களாழ்வான் வியாக்கியானம், சமஸ்கிருத வியாக்கியானம். அவர் எழுதுறார், கல்ப விருட்சோஹோ அதஹா ஸ்தித்வா கௌபீன யாச்ச நமிவான்னு எழுதியிருக்க. கல்ப விருஷம் கேள்வி நல்ல கௌபீனமா ரெண்டு குழுனா, சில வைதிகாலங்கள்ல புது வேஷ்டி சுவாமிக்கு நிமித்தனக்காரர் சமர்ப்பிக்கிச்ச கௌபீனம் கூட புதுசா சமர்ப்பிச்ச கொடுக்கிற வழக்கம். அது கூட புது துணியில கட் பண்ணி நினைச்சு காய வச்சிருப்பான். அந்த மாதிரி கௌபீனத்தை போய் பெருமாட்ட கேட்கறதா? எங்கலாழ்வான் எழுதியிருக்கார் வியாக்கியான சம்ஸ்கிருத வியாக்கியானத்துல. அந்த மாதிரி ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல். யார்னா சாட்சாத் கிருஷ்ணனே வள்ளல், கிருஷ்ணனையே ஆண்டாள். அந்த மாதிரி சொல்றாள், ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீது அளிக்கிற மாதிரி பால் வேக வேகமாக பால் வருஷம் அந்த பால் அந்த பாத்திரங்கள்ல படுற மாதிரி விழற மாதிரி கிருஷ்ணன் எப்படி இருக்காரா, தன் அனுகிரகத்தை தன்னுடைய அருளை அவர் அப்படியே சொறிவதற்கு பெருமாள் தயாராயிருக்க அவதான் கொள்வார் இல்லை. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல். பெரும் பசுக்கள் அந்த பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். இப்படி இத்தனை பசுக்களையும் பசு செல்வத்தை பூர்ணமாக பெற்றவன் நந்தகோபனுடைய மகனே குமாரா குமாரனே கூப்பிடுறார். நந்தகோபன் பெயரை சொல்லி அவனுடைய குமாரனே, அதான் கிருஷ்ணனுக்கு உகப்பம். மகனொருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன்தன் காதல் மகனை. ஆழ்வார் சொன்ன மாதிரி யாருக்குமே மகன் இல்லை இவன், இருந்தாலும் தானே ஒரு சங்கல்பாதீனமாக ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர இந்த ஜென்மாவில இந்த அவதாரத்துல நீ எனக்கு அப்பாவா இருக்கணும் நீ எனக்கு அம்மாவா இருக்கணும் இவனே நியமிக்கிறான். ஆனபடினால அப்பேற்பட்ட நந்தகோபனுடைய மகனே ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய். அறிவுராய்னு அர்த்தம், நீ எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காய், எங்களை மாதிரி இந்த சம்சாரத்துல தூங்கிக் கொண்டிருக்கிற எங்களை தட்டி எழுப்புறதுக்காக தானே வந்தாய், அதை நீ மறந்துட்டியா? அறிவுராய் நீ அறிந்தால் போரும், நீ காரியமாற்றும் பொழுது உனக்கு இந்த அறிவு வரணும். அறிவுனா எதுக்காக உன் அவதாரம், உன் அவதார ரகசியம் என்ன? கீதையில நாலாவது அத்தியாயம் வியாக்கியானத்துல பாஷ்யத்துல உடையவர் கீதா பாஷ்யத்துல எம்பெருமானுடைய அவதாரத்தை எதுக்காக அவதாரம் விஸ்தாரமா எழுதினர். அதுக்கு இன்னும் மெருகு கூட்டினார் சுவாமி தேசிகன். தாத்பரிய சந்திரிகையில அவதார ரகசியம்னு பெயர் வச்சு ரொம்ப அழகா எழுதியிருக்கார். ஆச்சரியமான சமஸ்கிருத வாக்கியங்கள். ஆனபடியினால அப்பேற்பட்ட நிலைமையில ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், நீ எதுக்காக உன்னுடைய அவதாரம், அந்த விஷயத்தை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொன்ன. கிருஷ்ணனை பார்த்த உடனே வர்ணிக்கணும் ஆசையா இருக்கு. எப்பேற்பட்டவன் கிருஷ்ணா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. மூணு அடைவழிகள் மூணு விசேஷணங்களால கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றாள் அண்டாள். ஊற்றமுடையாய் ரெண்டர்த்தம் இருக்கு, திருட பிரமாண சித்தத்துவம் ஆஸ்திரித்த ரட்சணைக்க தீட்சத்துவம் ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது திருடமான பிரமாணம் வேதங்கள், அதாவது திருடமான பிரமாணமாக விளங்குகிற வேதங்களினாலே அறியத் தகுந்தவனே ஊற்றமுடையாய். ஊற்றமுடையாய்னா வேதங்களால் அறியத் தகுந்தவனே. சர்வே வேதா எத்பதமாமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த எம்பெருமானுடைய திருவடிகளை புகழ்கின்றனவோ. கிருஷ்ணன் கீதையில சொல்ற வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம். வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா, எல்லா நான்கு வேதங்களுமே யாரை பத்தி சொல்றது, என்னதான் சொல்றது, சர்வைரேவ வேத்யா வேதைரேவ வேத்யா அகமேவ வேத்யா அகம் வேத்ய ஏவா. அந்த ஏவான்னு நாலு பதங்கள் பக்கத்துல பக்கத்துல வச்சு நாலு விதமான அர்த்தத்தை சுவாரஸ்யமா பூர்வாச்சாரியால் ஆக்கியானம் பண்ற வசத்தியான விஷயம். சரி, வேதங்கள்னால பெருமாளை அறிய முடியுமா? அறிய முடியாதுன்றது உபனிஷத்து. 108 உபனிஷத்துக்கள் உண்டு. சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் பார்த்தார் இதெல்லாம் தேவைப்படாது, காசி பண்டிதார் இஷ்டத்துக்கு எழுதி வச்சுட்டு ஏதோ ஒரு உபநிஷத்துக்கு பேர் சொல்லிட்டா எல்லாத்தையும் ஒத்துணலாமா? சங்கர பகவத் பாதர் ஒத்துக்கல. 2400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், 10 உபனிஷத்துக்கள் தான் பிரமாணம், தசோபனிஷத், அதை உடையவர்கள் அப்படியே அங்கீகரிச்சார். சங்கர பகவத் பாதர் சொல்ற ரைட்டு, உடையவர் தன் சிஷ்யர் ரங்கராமானுஜ முனிய அதுக்கு பாஷ்யம் எழுதி சொன்னார், தசோபனிஷத் பாஷ்யம். கேனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், அந்த கேனோபனிஷத் சொல்றது, எஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ய நவேதசா, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம். எஸ்ய அமதம் தஸ்ய மதம், யாருக்கு பெருமாளை பத்தி தெரியாதோ உனக்கு தெரியாதா? ஆமா, அப்ப நிஜம் உனக்கு தான் தெரியும். உபனிஷத் இவருக்கு தலை பிஞ்சு போறது புரியல. இன்னொருத்தன் சொல்றான், எனக்கு ஒன்னும் தெரிய, எனக்கு பெருமாளை பத்தி நிறைய புத்தகம்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும்னா. உனக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியாது. உபனிஷத் எஸ்ய அமதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ய ந வேத சக, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம். சொன்னதை சம்ஸ்கிருதத்தில் அப்படி இருக்கு. ஆக எம்பெருமானுடைய தன்மையை யாரே அறிவார்? அனைத்து உலகம் உண்டு முழுந்த பேராழியாந்தன் பெருமையை ஆழ்வார் சொன்ன மாதிரி அறிய முடியுமா அந்த எம்பெருமானை பத்தி? ஆக அறிய முடியாதுன்னு நாம் பின்னோக்கி போக முடியாது. ஆக வேதங்கள் தான் எம்பெருமானை பத்தி புகழ்ந்து பேசுகின்றன. வேதங்கள் பெருமாள் மாதிரி நித்தியமாக விளங்குபவை. பெருமாள் அனாதி, வேதங்களும் அனாதி. வேதங்களை ஒருத்தர் எழுதி உட்கார்ந்து எழுதல. ஆக வேதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வைபவம் என்னன்னா, பௌருஷேயத்துவம், நித்யத்துவம், அவிச்சின்ன பரம்பரா பிராப்தத்துவம் அப்படின்னு பூர்வாச்சாரியால் சொல்லுவார். ஆக வேதம் என்பது நித்தியமாக இருக்கு பெருமாள் மாதிரி. வேதம் என்பது ஒரு புருஷனால ஒரு ரிஷியால எழுதப்பட்டது இல்லை. அபௌருஷேயத்துவம், அவிச்சின்ன பரம்பரா பிராப்தத்துவம், ஒரு இடையூறு இல்லாமல் குரு சிஷ்யன், குரு சிஷ்யன்னு அந்த வம்ச பாரம்பரியமாக காப்பாற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு தன்மையோடு கூடினவை வேதங்கள். அப்பேற்பட்ட வேதங்கள் எந்த எம்பெருமானை புகழ் பாடுகின்றனவோ, ஊற்றமுடையாய் திருடமான பிரமாணமாக விளங்குகின்ற வேதங்களாலே அறியத் தகுந்தவனே. இது முதல் அர்த்தம். ஆஸ்ரித ரக்ஷணைக தீட்சத்துவம், இரண்டாவது அர்த்தம். ஆஸ்ரிக்க, அவனை யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களை ரட்சித்தே தீருவதுன்ற ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு ஒரு கங்கணம் கட்டியிருக்கிறவனாம் அவனுக்குத்தான் ஊற்றமுடையவன் பேர். ஊற்றமுடையாய் ஆசிரியிக்கிறவர்களை ரட்சித்தே தீருவது அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோடு கூடினவன் ஊற்றமுடையவன். அதுல ஊற்றம், ஊற்றம்னா ஒரு விதமான வேட்கை, ஒரு ஆசக்தி, ஒரு வாஞ்சை, ஒரு அபிகாங்கா, அதுக்குதான் ஊற்றம் பேர். துரியோதனன் சண்டையெல்லாம் போட்டு பார்த்தா முடியல, ஒரு மடு உள்ளுக்குள்ள பூந்துட்டான், மறைஞ்சுட்டான். அவனுக்கு எத்தனை மணி ஆனாலும் மூச்சு பிடிச்சு ஜலத்து உள்ள இருக்கக்கூடிய வித்தை தெரியும். ஜலத்து மடு உள்ள இருக்கான், இது கிருஷ்ணன் தெரிஞ்சு போச்சு எங்க இருக்கான்னு. பாண்டவாள ஆச்சு அங்க வந்துட்டார். துரியோதனா சண்டை போட்டு பார்த்த உன்னால முடியல, ஆனா உனக்கு தெரிஞ்ச ஒரு கலை இவாளுக்கெல்லாம் தெரியாது, என்னன்னா மல்யுத்தம், பாக்ஸிங். ஆக நீ வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சவன் பேர் வாங்கணும்னா இந்த நகுலனுக்கு மல்யுத்தம் தெரியாது, சகதேவனுக்கு மல்யுத்தம் தெரியாது, அர்ஜுனனுக்கு தெரியாது, தர்மபுத்திரனுக்கு தெரியாது. இவாள் யாரோ ஒருத்தரோட சண்டை போட்டுரு, நீ ஜெயிச்சுட்டேன்னு நான் சொல்லிடுறேன். ஏன் உள்ள போய் பூந்துருக்கேன், வெள்ள வா, ரோஷம் வந்துட்டு டக்குன்னு வெள்ள ஜலசிலே வெள்ள வந்துட்டான். வெள்ள வந்து அப்படி பார்க்கறான் கோபமா இவாள. அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணர் பீமனை பார்த்து கஞ்சாட பண்ண, போ சண்டைக்கு போ. பீமன் ஒத்தனுக்கு தான் அந்த மல்யுத்தம் தெரியும், ரெண்டு பேருக்கும் அந்த மல்யுத்தம். அவன் சொல்றான், மல்யுத்தம் தெரியாத நான் சண்டை போட மாட்டேன், பீமசேனா வா, நம்ம ரெண்டு பேரும் ஒத்தனுக்கு சரியா இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போடுறான், இவனை அசைக்க முடியல ஒண்ணு, இவனை வந்து கீழாக வீழ்ச்சி தள்ளறானே தவிர உயிர் நாடியை அறிஞ்சு அவனை கொல்ல முடியல பீமசேனால. உடனே கிருஷ்ணர் ஜாட பண்ற, அவருடைய உயிர் நாடி அவன் தொடையில் இருக்கு, அதை பார்த்து அடியின்ற. பக்கத்தில் நம்பி மூத்த பிரான் பலராமன் பார்த்துட்டு இருக்க, இது தர்ம யுத்தம் இல்ல கிருஷ்ணா, நீ பண்றது தப்பு சொல்லிட்டே இருக்க. அவர் கேட்கல, உடனே கோச்சு பலராமன் அந்த இடத்த விட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் பலராமனை பத்தி பாரதத்தில் குறிப்பே இல்லை. பலராமர் போயிடுறார் கொச்சின்னு. உடனே கிருஷ்ணா என்ன பண்றார், அவதார காரியம் பூர்த்தி ஆனும், துரியோதனம் போயானும், திரும்ப திரும்ப ஜாட பண்றார். உடனே அதே மாதிரி தொடையில் அடிச்சு அவனை துரியோதன கொள்றான். ஆக தன்னை ஆசிரியிக்கிற பாண்டவர்கள் பட்சபாதியாக இருந்து அவளை நாம் ரட்சித்தே தீரணம்ன்றதுக்காக அந்த ஊற்றம், அப்பேற்பட்ட அந்த ஊற்றம் எம்பெருமானுக்கு கிருஷ்ணனுக்கு இருந்தபடியினால ஊற்றமுடையாய் அப்படின்ற ஆண்டாள். அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான் இருக்கும். பெரியாய் அதனாலே இவன் பெரியவன், அனோர் அணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் விஹிதோஸ்ய ஜந்தோஹோ தமக்ரதும் பசியதி வீதசோகா தாது பிரசாதான் மகிமான மீஷம். உபனிஷத் சொல்ற மாதிரி மகதோ மகியான், பெரியவாளை காட்டிலும் பெரியவனாக விளங்குபவன் கிருஷ்ண பரமாத்மா. பெரியாய் ஊற்றமுடையாய் பெரியாய் மாலே நெடியோனே கண்ணனே, அழ்வார் சொல்லலையா, விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே, மேலால் விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே, எந்த நலவந்தால் யானுடைய அன்பு புதத்தாழ்வார் பாசுரம். அப்படி அந்த எம்பெருமானை மாலே நெடியோனே, நெடியோனேன்னா ஒசரமா இருக்கவன் அர்த்தம், பெரியவன். மாலே மாலேன்னா வியாமோகத்தோடு கூடினவனே, அது ஒரு அர்த்தம். சர்வாதிகனேனும் இன்னொரு அர்த்தம், எல்லாரும் காட்டிலும் பெரியவனா இருப்பவனே, மாலே என்று சொல்லுக்கே பெரியவன் ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ் அகராஜியில. இப்ப ரெண்டு தரம் பெரியவனேன்னு சொன்னா சொல்ல வேண்டிய விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக சொல்லிட்டு போலாம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே, இந்த உலகத்தில் தோற்றமாய் நின்ற ஒரு தோற்றம், ஒரு வடிவு, ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம், அதை தாங்கி தோற்றமாய் நின்ற சுடரே, அப்படி சுடர் மாறி பிரகாசிப்பவனே. சவுஸ்ரேயான் பவதி ஜாயமான, வேதம் சொல்றது சவுஸ்ரேயான் பவதி ஊன்ன ஏவ அர்த்தம், நிச்சயம் அர்த்தம், இங்கிலீஷ்ல இன்டீடுன்ற மொழியம், நிச்சயம் நிச்சயம். சவுஸ்ரேயான் பவதி, அவன்தான் ஸ்ரேயானாக சிறந்தவனாக ஆறான். எப்போ 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 ஜாயமான, எப்போ எப்போ அவன் பிறக்கிறானோ அவதரிக்கிறானோ அப்பப்போ அவன் சிறந்தவனாக பெரியவனாக விளங்குகிறான். கத்திய உரையிலேயே வச்சிருந்தா லாபம் இல்லை, எடுத்து அப்பப்போ உபயோகப்படுத்தினாதான் கத்திக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணி தன் பெருமைக்கு அவன் மெருகூட்டுக் கொள்கிறான் சர்வேஸ்வரன். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய், இதே மாதிரி பதத்தை திருக்கண்ணமங்கை பாசுர திருமங்கை ஆழ்வார் போடுற பெரிய திருமொழியில, தோற்றமாய் நின்ற சுடர், தோற்றமாய் நின்ற சுடரே, சுடர்னா ஒரு பிரகாசம், ஔஜ்வல்யமானவனே, சுடர்னா ஒரு பிரகாசம், ஜாஜ்வல்யமானன்வா தேதீப்யமானன்வா சம்ஸ்கிருதத்தில், அப்பேற்பட்ட ஔஜ்வல்யம், ஔஜ்வல்யம்னா பிரகாசம். எம்பெருமானுடைய அந்த பிரகாசத்தை சாஸ்திரக்காரர் வேதாந்திகள் எப்படி சொல்லுவான்னா தேஜஸ் ஒரு பதம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில், அந்த தேஜஸ் என்ற பதத்துக்கு கத்திய திரைய பாஷ்யம், கத்திய பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் பராபிபவன சாமர்த்தியம் தேஜகான, தேஜஸ்னா அது ஒரு விதமான சாமர்த்தியம், ஒரு புகர், புகர்னா ஒரு பிரகாசம், எப்பேற்பட்ட பிரகாசம்னா ஜோதிம்ஷி ஆதித்யவத் ராஜன், பாரதத்தில் சொன்ன மாதிரி ஆதித்யனையே மறைத்து விடக்கூடிய அளவுக்கு பெருமாளுக்கு ஜோதிஷ் அந்த பிரகாசம் இருக்கு. திவி சூரிய சகசிரசிய பவேத் உபவதுத்திதா எதி பா சதிர்சி சாஸ்தியா வாசஸ்தசிய மகாத்மனு, ஒரே சமயத்தில் ஆயிரம் சூரியர்கள் உதித்தால் எப்பேற்பட்ட ஒரு பிரகாசம் இருக்குமோ அப்பேற்பட்ட பிரகாசம் அந்த சுடர் பெருமாளுக்கு இருக்கிறபடினால தோற்றமாய் நின்ற சுடரே அண்டாள் கூப்பிடுறார். பெருமாள் சுடராய் பிரகாசிக்கிறான், ஔஜ்வல்யமானவனே அர்த்தம் அதுக்கு. திருவள்ளூர் பாசுரத்தில் சுடரே என்ற திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிற பெருமாள் வைத்திய வீரராகவன, அந்த அளவுக்கு பெருமாள் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் உனக்கு சுப்பிரபாதம். மாற்றார் உனக்கு, மாற்றார் சத்ருக்கள் உனக்கு வலி தொலைந்து உன்னிடம் தங்களுடைய அந்த சத்ருபாவத்தை விட்டுவிட்டு உன் வாசற்கண் உன்னுடைய திருவோலக்கம் பக்கத்தில் அவா வந்து நிற்கிற மாதிரி, உன் சமீபத்தில் அவா வந்து நிற்கிற மாதிரி ஆற்றாது வந்து தங்களால் ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலையோடு ஆற்றாது சமாளிக்க முடியாமல் அந்த சத்துருக்கள்லாம் உன்னுடைய சந்நிதியில உன் திருவோலக்கத்திலே உன் எதிரிலே வந்து நிற்கிறார் போலே. மாற்றார் உனக்கு, இங்க மாற்றார் யார், சத்ருக்கள் யார், எம்பெருமானிடமே சத்ருக்களாக வந்தவர்கள் மனம் திருந்தி போனவர்கள் உண்டு. அதுல ஒத்தர் காகாசுரர். பரியாயேன பிரசுத்தஸ்யான்னு ராமாயணத்தில் சொன்ன மாதிரி ஏகாந்தத்தில் சித்திரகூடத்தில் சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்டு பெரியாழ்வார் அனுபவிச்ச மாதிரி சித்திரகூடத்தில் ஏகாந்தத்தில் ராமன் சீதா பிராட்டியினுடைய மடியில தலையை வச்சு சைனிச்சிருந்த சமயத்தில் சின்ன தூக்கம் அப்படி தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்திரனுடைய புத்திரன் ஜெயந்தன் காக்கை வடிவு கொண்டு அங்க வரான். பிராட்டி கிட்ட அபசாரப்படுறான், ரத்தம் அப்படியே மாறுல பெறுகிறது, அப்படியே கீழே போறது, எழுப்பிட்டா அவருக்கு ஆத்துக்காருக்கு தூக்கம் கட்டிடுமேனு அந்த பாத்திபத்தியத்தோட பேசாம இருக்கா சீதா பிராட்டி. பெருமாளுக்கு ராமபிரானுக்கு உடனே தெரிஞ்சுடுறது, டக்கு கண் முழிச்சு பாக்கிறார், எதிர காக்கை உட்காந்துருக்கு, காக்கை விஷயம் தெரிஞ்சுட்டார், அப்படி பாக்கிறார் ஒரு புல்லு, அந்த புல்லு எடுத்தார், அதுல வந்து பீஜ மந்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி பூன்னர் பிரம்மாஸ்திர அபிமந்திரணம். உடனே அந்த அந்த புல் பிரம்மாஸ்திரமாக மாறி இந்த காகாசுரனை துரத்துறது. காகாசுரம் ஓடுறான், நேர அப்பா கிட்ட போறான். சபித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா. முதல்ல பிதா பிதா கிட்ட போனான், பாதீதி பிதா, ரட்சகன் எவரோ அவன் தான் பிதா. பிதான்னா காப்பாற்றுபவன் அர்த்தம், பிள்ளைகளை காப்பாற்றுறது பிதாவான் அப்படின்னால பிதான்னு தகப்பனுக்கு பிள்ளை. தகப்பன் கிட்ட போனான், தகப்பன் இந்திரன் பார்த்தான், பின்னாடி துரத்தின் வருது ராமபாணம், இந்திரனால் நிற்க முடியுமா, இந்திரஹா சுரேந்திரஹா சுரநாயகோவா திராசும் ந சக்யா விதி ராமவத்யம், ராமாயணத்திலே இருக்கு. ஆக ராமன் எதிர் நிற்க முடியுமா, அவன் பாணம் எதிர் நிற்க முடியுமான்னு வந்த பிள்ளைய உள்ளவான்னு சொல்லாத கதவை போட்டான், வாசலே இருக்க வச்சுட்டான், போறான். சபித்ராச்சகாரத்தினால அம்மாவும் கைவிட்டாளாம், பித்ராச்ச பரித்யக்தா மாத்ராச்ச பரித்யக்தா தியக்தா பரித்யக்தா நன்றாக கைவிடப்பட்டான். உபசர்க்கம் இருக்கு. சுரைஷா தேவதைகள் சொத்து வீட்டுக்கு கதவை தட்டினா யாருமே கதவை திறக்கல, ராமபாணம் பின்னாடி வருது. பட்சி ஜாதிகள்லாம் போய் போய் யாசிச்சான், என்ன காப்பாத்து போ, இவன் பட்சியா காக்காவா வந்தான் இல்லையோ, பட்சிகளும் ஒண்ணும் திரும்பி பார்க்கலையா, பட்சி நோபி பிரயாசந்தே ராமாயணத்து ஸ்லோகம் இருக்கு. அந்த பட்சிகள்லாம் கூட ராமன்கிட்டதானே ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன, ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில எல்லா லோகத்தையும் சுத்தி சுத்தி மூணு லோகத்தையும் சுத்தி வந்து, மூணு லோகம்னா 14 லோகங்களுக்கு உபலட்சணம், எல்லா லோகங்களையும் சுத்தி வந்து கடைசியில தமேவ சரணங்கதா அந்த ராமபிதானுடைய திருவடியிலே வந்து விழுந்தான் காக்காசுரன். தாறுமாறா விழுந்தானா, பிராட்டி அவன் பாதங்கிட்ட தர வர மாதிரி திருப்பி விட்டானான். இது பூர்வாச்சாரியால் சொல்ற ஸ்லோகத்தில் இல்ல, பூர்வாச்சாரியால் அபிப்பிராயம், பிரமாணம் இல்ல. ஆக அந்த மாதிரி உடனே ராமன் அவனை ரட்சிக்கிறார். திருப்பதியில என்னோட காலேஜில் ப்ரொஃபஸரா வந்த அந்த சுவாமி ரொம்ப தமாஷா பேசக்கூடியவர். சுவாமி என்ன முதல் ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ் முடிஞ்சோன்னு அவர் எங்கே வந்த ரங்கராஜன் விஷயம் கேளும், நேத்தி எங்க தெருவுக்கு ஒருத்த பாம்பாட்டி வந்தான், ஆத்துக்கா அரிசி போட்டா போட்டா காசுனா போட்டா, மறுநாள் கார்த்தா இன்னைக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலமே வந்து அவன், சுவாமி என் பாம்புல ஒரு பாம்பை காணும் பார்த்தங்களான்னு கேட்கறான், எங்க தெருவில் இருக்கிற ராத்திரி யாருக்குமே தூக்கம் இல்லை அப்படிங்கிற. அந்த மாதிரி இந்த காகாசுரன் நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அங்கங்க போனது ராமபாணத்தை எடுத்து இதனால போக முடியுமா, அந்த ஸ்லோக வியாக்கியானத்தில் கோவிந்தராஜியம் சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார், நஷ்ட கஜா கடமப்பியன்வேஷத்தை திமியாத் அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரு சர்க்கஸ் நடத்துறவனுடைய யானை காணாமல் போச்சான். அவன் என்ன பண்ணானா, கொசவம் போயிட்டு பெரிய பானை உள்ள பார்த்துட்டு இருக்கான. அந்த கொசவம் கேட்ட, என்ன பாக்கிறேன், யானையை காணும் இந்த பானை உள்ள இருக்கான்னு தேடுறேன். அந்த மாதிரி இருக்கு, எதிர வருது ராமபானம், அதை போய் தாண்டின்னு போக முடியுமா, இந்த காக்காசுரன் நிலைமை அந்த பானை உள்ள யானையை தேடினா மாதிரின்னு எழுதினார். அவன் பாம்பை தேடி வந்த மாதிரி, அந்த மாதிரி காக்காசுரன் மாற்றார் உனக்கு மாற்றார். இந்த காகாசுரன் தன் சத்ருபாவத்தை விட்டு ராமன் திருவடியில் விழுந்து விழுந்தார் போதே. இரண்டாவது பரசுராமன் கல்யாண ஆகி பஞ்சவேஷம் வந்திருக்கா, மத்தியானம் 3:30 நடு ரோட்ல எதிர வந்திருக்கா, டங் 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 தன்னுடைய அந்த பெரிய விஷ்ணு தனுசை வச்சு வராரு பரசுராமன். யார் இது, விஷ்ணு சிவதனுசை முடிச்சுட்டானா, எங்க உங்க பிள்ளை ராமன் பரசுரப்படி என்கிட்ட இருக்கிற இந்த விஷ்ணு தனுஷ அதே மாதிரி முடிச்சுட்டான்னா அவன் வீரராகவன் ஒத்துக்கிறான். பயப்படுறாரு தசரதன், விட்டுடு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, மஞ்சவேஷியோட இன்னும் பாலும் பழங்கும் தரல, வேண்டாம் வேண்டாம் பயப்படுறார். உடனே வசிஷ்டர் மாத்திரம் கண்ணால் ஜாட பண்ணார், அனுப்பு ராமன. உடனே ராமன் எதிர வந்தான், வசிஷ்டருடைய அனுமதியை வாங்கிட்டு உடனே அந்த விஷ்ணு தனுஷை ஒடிச்சுட்டார். ஒடிச்ச உடனே அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட பரசுராமன், இதுவரையில் சத்ருபாவத்தோடு இருந்த கோபமா அந்த ரோஷத்தோடு இருந்த அந்த பரசுராமன் அவன் ரோஷத்தை விட்டு அந்த சாத்திரவத்தை விட்டு, அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிசா ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தப ஆசீர்வாதம் மட்டும் போயிட்டு இருக்கான். ஆஹா, நீ எப்பேற்பட்டவன், நாசமே இல்லாதவன், நீ நித்திய வஸ்து அல்லவா, பரமாத்ம தத்துவம் இல்லவா, அக்ஷயம் மதுஹந்தாரம் நீ மதுசூதன் அல்லவா, ஜானாமித்வாம் சுரோத்தமம் தேவதைகள் அத்தனை பேருக்கும் நித்திய சூரியர்கள் அத்தனை பேருக்கும் நாதன் நீ தெரியாதா, தனுஷோஸ்ய பராமர்சாத் இந்த விஷ்ணு தனுஷை நீ வந்து உடைச்சதனால நீ வீரம் வாய்ந்தவன் பரமாத்மா நீ என்று நான் புரிஞ்சுட்டேன். ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தப, எதிராளி அத்தனை பேரையும் தபிக்கச் செய்பவனே உனக்கு மங்களம் உண்டாகட்டேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவன் அப்படியே ராமனை கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய விஷ்ணு அம்சத்தை அவன் கிட்ட ஒப்படைச்சுட்டு தெற்கு திசை நோக்கி போயிட்டார் பரசுராமன். கேரளாவுக்கு போனார். பரசுராம கஷேத்திரம் கேரளாவுக்கு பேர், இப்ப கூட சங்கல்பத்திர பரசுராம கஷேத்திரம் சொல்லிப்பா, சிரஞ்சீவியா இருக்கார் பரசுராமன். மாற்றார் உனக்கு ஒரு காகாசுரன் மாதிரி, ஒரு பரசுராமன் மாதிரி. மூணாவது ஆசாமி கபந்தன், கோபமா இருந்தான், சத்ருவா சாஸ்திரமத்தோட இருந்தான், ராமகிருஷ்ணா ரெண்டு பேரும் பிடிச்சுட்டான், சாப்பிடுவதற்கு முயற்சி பண்றான். அப்போ அவன் கைகளை எல்லாம் வெட்டினாதான் அவன் கீழே விழுவான் தெரிஞ்சுட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெட்டுறா. அவன் தலைய ரூபம் முந்திருத்து அவன் வந்து தன் சத்ருபாவத்தை விட்டுட்டு ராமனை ஆசிரயிச்சு அவன் எங்கெங்க போகணும் போற வழியெல்லாம் சொல்லித்தரான் கபந்தன். மாற்றார் உனக்கு காகாசுரன் பரசுராமன் கபந்தன்மால் இருக்கவா அத்தனை பேரும், வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து தங்களால முடியாமல் உன் திருவடி வாரத்தில் வந்து நிற்கிற மாதிரி, அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். கிருஷ்ணா உன்னை போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி உன்னை புகழ்பாடி, உனக்கு புகழ்பாடி நாங்கள்லாம் உன் திருவோலக்கத்துக்கு வந்திருக்கோம். இவா என்ன புகழ் பாடுறான்னா, ஆய்ச்சிகள்லாம் புகழே பாடல, உந்தன்னால் நலிவே படுவோம் என்று ஆய்ச்சியோமே அழுவார் சொல்லவையா. கோபிகைகள் எல்லாம் கூட்டு கேட்டா கிருஷ்ணனால அவர்கள் படும் துன்பத்தைத்தான் சொல்லுவார்கள். ஆக இவா அவள கிருஷ்ணனை வெய்யற வெசு இருக்கே அதுவே புகழாம், அதே போற்றுதலாம். இவாவுடைய நிந்தா வாக்கியம் கிருஷ்ணனுக்கு பரமபோக்கியமா இருக்கு. சில ஆண்கள் ஆம்பியா விஷயத்துல இருந்தா ஆத்துக்கார ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு வெயிலே. அந்த மாதிரி போற்றியாம் வந்தோம். இவா போற்றுவது என்னன்னா எப்பவுமே வெயில் தான். ஆண்டாள் ஒரு நாள் கோபம், அவளுக்கு ரொம்ப கோபம், பெருமாள் தன் கண்ணெதிர வரலையே கோபம். எம் மணவாளர் எம்மை வைத்த பரிசீது காண்மீனே. எங்க ஆத்துக்கார வருஷத்துக்கு ஒரு புடவை கூட வாய் தரது இல்லை, புலம்பரா மாதிரி ஆம்படியா புலம்பரா மாதிரி. எம் மணவாளர் எம்மை வைத்த பரிசீது காண்மீனே. எங்க ஆத்துக்கார எங்க வருஷத்துக்கு நிலைமையை பாருங்கன்றாங்க நாசியா திருமொழி. அந்த மாதிரி இவ அத்தனை பேரும் அந்த கோஷ்டிக்கு சேர்ந்தவாதான். குலசேகராள் தான் சொல்றார், முக்காடு போட்டு முட்டாக்கு போட்டு கிருஷ்ணன் கண்ணாரையே ஒரு கோபகன்னிகையை பார்த்து ஒரு ஜாடை பண்றான். கீழே கைய வச்சு இன்னும் கையால அப்படிவான் கூட்டு போயிட்டு இருக்கானா, நீ ஒருவனுக்கும் ஒருவருக்கும் மெய்யன் அல்லை. இவா கோபிகைகள்லாம் பெருமாளை எப்படி பேசுற, நீ யாருக்குமே மெய்யன் இல்ல, எல்லாருக்கும் பொய்யன், பொய் நம்பி. பெருமாளுக்கு கோபிகைகள் வச்ச பேர் என்ன, பொய் நம்பி. அவன் மெய் நம்பி அல்ல, பொய் நம்பி. அப்படி பொய் நம்பின்லாம் சொல்லி இவாள்லாம் வந்து இவனை போத்தி இருக்கா, அந்த போற்றுதல் தான் இங்க புகழ். குருவாச்சாரியா எழுதுறா, ஆக போற்றியாம் வந்தோம், நாங்கள் உன்னை போற்றிக்கொண்டே வந்தோம். ஆக இவாள் வந்து வைதாலும் வாழ்த்துற மாதிரி, வாழ்த்தினாலும் வாழ்த்தின மாதிரி என்று இருக்கலாம். ஆக போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து, உன்னை புகழ்ந்து கொண்டு கிருஷ்ணா உன் திருவோலக்கத்துக்கு நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம்னு ஆண்டாள் ஆசை தீர இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறாள். மேற்கொண்டு விஷயம் நாளைக்கு பார்ப்போம். சதமகமணி நீலா சாரு கல்காரஹஸ்தா சரபரணமிதாங்கி சாந்திர பாத்சல்ய சிந்து அழக விரிஹிதாபிஸ்ரக்வி ராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜான கர்க்கடே பூர்வபுண்யாம் துளசீகாணமோபவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாழ் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒருநூத்து நாற்பத்து முன்துரைத்தாள் வாழியே உயிர் அரங்கற்கே கண்ணி உன் அளித்தாள் வாழியே வருவாரும் திருவள்ளுவர நாடு வாழியே வன் புதுவை தற்போதை மலர்பதங்கள் வாழியே கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.